சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 105 அத்தியாயம். காத்தாயி.
மகனா, நீங்களா? இப்படி பல குரல்கள் கூட்டத்தில் இருந்து எழுந்தன. அடுத்த வினாடி இரண்டு பரதவர்கள் மணல் மேட்டு குப்பத்தை நோக்கி சிட்டாக பறந்தார்கள். அரை நாழிகை ஆக முன்பே நரைத்த தலையுடனும் கோலூன்றினாலும் கம்பீரம் தளராத நடையுடனும் கடற்கரைக்கு வந்த காத்தாயி இளம் சொழியனை அப்படியே தன் மார்புற அணைத்துக் கொண்டாள். சில வினாடிகள் சற்று விலகி அவன் முகத்தை பார்த்து கண்ணீரை பொலபொலவென்று உதிர்த்தாள். மீண்டும் அவனை இருக்க அணைத்துக் கொண்டு,
அவர் போய்விட்டார் அப்பா
என்று கதறினாள். இளம் சொழியன் கண்களிலும் நீர் திரண்டது. மிகுந்த ஆதரவுடன் அவள் முகத்தை தடவி கொடுத்தான். பிறகு,
அம்மா, அந்த மரக்கலங்கள் என்னுடையது. அந்த படகுகளில் என் மாலுமிகள் இருக்கின்றார்கள். எங்களுக்கு உன் நாகையில் அடைக்கலம் தேவை என்று கெஞ்சினான். கழுவியின் கம்பீர விழிகள் சுற்றுமுற்றும் இருந்த நாகர்களையும் பரதவர்களையும் வட்டமிட்டன. அடுத்தபடி அவள் அதிகார குரல் கடலோசையை விட கம்பீரமாக எழுந்தது.
இவர் இங்கிருக்க மட்டும், இவர்தான் உங்கள் தலைவர். நீங்கள் இவர் அடிமைகள், புரிகிறதா
என்று கூறினாள் அந்த கிழவி. சரியான தலைவி, நானே எப்படி சிங்கங்களை நரிகளாக்க முடியும் என்பதை அடுத்த வினாடி உணர்ந்தான் இப்பாலஸ். நாகர்களும் பரதவர்களும் இளம் சொழியனை சூழ்ந்து கொண்டார்கள். கரையை அணுகும்படி படகுகளுக்கு பந்தங்களால் சைகை செய்தார்கள். படகுகளும் விரைந்து கரையை அடைந்ததும் தரைக்கு வந்து பல நாட்டவர் கலந்து கிடந்ததால் விபரீதமாக தோன்றிய மாலுமிகளை கண்ட காத்தாயி அவர்களை வியப்போடு பார்த்து,
யாரப்பா இவர்கள்
என்று கேட்டாள்.
என் மாலுமிகள்?
பல நாட்டவர்களை சேர்ந்தவர்களா?
ஆமாம்.
ஆனால் புகாரில் இதெல்லாம் இயற்கைதானே. அங்கு வராத நாட்டார், சேவகம் செய்யாத நாட்டார் யார்? ஆனால் நீ எப்பொழுது கடல் வீரனாய் மாறினாய்? எனக்கு தெரிந்தது மட்டும் சோழர் படை
என்று சொன்ன காத்தாயியின் பேச்சை ஒரே பார்வையில் அடக்கிய இளம் சொழியன்,
சமீப காலத்தில் தான் மறுக்கல தலைவனானேன். ஆனது முன்னிடம் அடைக்கலம்புக்கு ஓடி வந்தேன். இதில் தவறில்லையே
என்று மழுப்பினான். இக்காரணத்தாலோ இளம் சொழியன் உண்மையை மறைக்கின்றான் என்பதை நொடி பொழுதில் உணர்ந்து கொண்ட காத்தாயி மேலே எதுவும் பேசாமல் தன்னுடன் வரும்படி இளம் சொழியனையும் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு சில பரதவர்களை படகுகளை காவல் புரிய கட்டளையிட்டு மணல் மேட்டு குப்பத்தை நோக்கி சென்றாள். நாகையின் மணல் மேட்டு குப்பம் தூர இருந்து தெரிந்ததை விட மிக விசாலமாகவும் பெரும் தோப்பினால் சூழப்பட்டும் இருப்பதை கவனித்த அலிமாவும் ஹிப்பாலஸும், ஒரு சிறு படை மறைந்துறைய அதைவிட சிறந்த இடம் இருக்க முடியாது என்பதை தீர்மானித்துக் கொண்டார்கள். தவிர கிழவி காத்தாயியின் சொல்லை பரதவரும் நாகரும் சிறமேல் தாங்கி நடப்பதைக் கண்டு வியந்தார்கள். காத்தாயியும் சில விஷயங்களை நினைத்து வியக்கவே செய்தாள். இளம் சொழியன் போருடை அணிந்த அலிமாவை அழைத்து வந்ததில் சந்தேகமும் கொண்டாள். ஆகையால் தன் குடிசைக்கு சென்றதும் அலிமா முன்பாகவே அதை பற்றி கேட்டாள்.
படை தலைவரே
என்று துவங்கினாள் காத்தாயி.
அந்த பெயர் வேண்டாம் தாயே என்றான் இளம் சொழியன்.
இங்கு நீயும் இந்த பெண்ணையும் தவிர யாரும் இல்லையே
என்றாள் கிழவி.
உண்மைதான் தாயே, ஆனால் நான் தவறி. பழைய பெயரை நீ 10 பேர் முன்பாக சொல்லிவிடலாம். ஆகவே மகனே என்று அழை என்றான்.
என் மீன்குட்டியாய் அப்படி அழைக்க தடை இல்லை
என்றாள் காத்தாயியின் பேச்சை இடைமறி தலிமா.
மீன்குட்டியா, இவரா
என்றாள்.
ஆ பெண்ணே, என் கணவர் தான் இவருக்கு அந்த பெயரை இட்டார். பரதவரை விட வேகமாக நீந்த வல்லவராகையால் மீன்குட்டி என்று நாங்கள் அழைத்து வந்தோம். இவர் பதவி பெரிதானாலும் நாங்கள் புகாரில் இருந்தவரை பாதி நாள் இவர் எங்கள் குடிசையில் தான் இருப்பார். எங்கள் சொத்த மகனாக இவரை பாவித்தோம். பல முறை என் கணவரோடு கடலோடு இருக்கிறார்.
இந்த முறை இளம் சொழியன் அவள் பேச்சில் குறுக்கிட்டார்.
தாயே, என்னை நீங்கள் அவர் இவர் என்று அழைப்பது வெறுப்பாயிருக்கிறது. பழையபடி அழையுங்கள் என்றான்.
சரியப்பா
என்று ஆனந்த கண்ணீர் உதிர சொன்ன காத்தாயே,
அப்பா இவள் யார்
என்று வினவினாள்.
அலிமா, என் மரக்கலங்களின் உபதலைவி என்றான் படைத்துலைவன்.
அவ்வளவுதானா?
கிழவியின் குரலில் ஏமாற்றம் இருந்தது.
அவ்வளவேதான் என்ற சொல்லில் புன்முறுவல் கூட்டிய படைத்துலைவன், தாயே, பெண்களை பற்றி நினைக்கவும் நேரமில்லை எனக்கு. நம் தாய் பேராபத்தில் சிக்கியிருக்கிறாள் என்றான்.
நம் தாயா?
ஆம்.
யாரப்பா அது?
நம் தாய் நாடு. குழந்தைகளுக்கு சோர் உடைத்த வளர்க்கும் சோ நாடு. அதில் போர் மூள போகிறது தாயே.
அப்படியா?
ஆம், இன்னும் ஒரே மாதத்தில் போர்.
அப்படியானால் நீ இருக்க வேண்டியது மன்னருக்கு அருகில் இல்லையா?
மிகுந்த உஷ்ணத்தோடு இந்த கேள்வியை கேட்டாள் காத்தாயி.
இல்லை.
அட துரோகி!
காத்தாயின் சொற்கள் மிகுந்த வேகத்துடன் வந்தன. அவளை அப்படியே அணைத்துக் கொண்ட இளம் சொழியன்,
பார்த்தாய் அலிமா, இந்த தள்ளாத வயதில் என் தாய்க்கு இருக்கும் நாட்டு பற்றை. இத்தகையவர்களால் தான் என் நாடு பொன்னாடாக இருக்கிறது என்று மகிழ்ச்சி பூங்க கூறியதன்றி, தாயே, உன் மகனை என்ன அத்தனை அற்பமாக நினைத்து விட்டாய்? அந்த போருக்கு ஆயத்தம் செய்யவே இங்கு வந்திருக்கிறேன். உன் திருவடிகள் நடந்த இந்த மணல் மேட்டு குப்பத்தில் சோநாட்டின் விடுதலை போராட்டத்தின் அடிப்படையை அமைக்கவே வந்திருக்கின்றேன் என்று உணர்ச்சி பொங்க கூறினான். காத்தாயியின் உணர்ச்சிகள் அவன் உணர்ச்சிகளை விட அதிகம் பொங்கி நின்றன.
நாகைக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? காவிரி பூம்பட்டினத்திற்கு கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் இதற்கா
என்று நான் தழுதழுக்க கூறிய காத்தாயி ஆனந்த கண்ணீரை நிலத்தில் கொட்டினாள். அவை தரையில் நனைந்து ஊறி மறைவதை கண்ட இளம்சொழியன், அம்மா, அஸ்திவாரத்தை நீய போட்டுவிட்டாய், இனி வெற்றிதான், தடை இல்லை என்றான்.
அப்படியா அப்பா
என்றாள் காத்தாயி. ஆம், இன்னும் சில தினங்களில் பார், இந்த இடத்தில் தமிழர் பெரும் படை ஒன்று குவியும். இங்கிருந்து விடுதலை போர் எதிர்பாராத திருப்பத்தை அடையும் என்றான் படை தொலைவன்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.